சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை June 5, 2022. தலைப்பு: கடவுள் ஒரே காரணமும் படைப்பாளரும். கோல்டன் உரை: எரேமியா. ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி நீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. பொறுப்பு ரீதியான வாசிப்பு: சங்கீதம். எனக்கு உத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உத்தாசை வரும். உன் காலை தள்ளாடவிட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. சூரிய சந்திரரே, அவரை துதியுங்கள். பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே, அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது. அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. பாடம் பிரசங்கம் பைபிளிலிருந்தது. நீதிமொழிகள்: கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது. ஆகாயமும் பனியை பெய்கிறது. ஏசாயா: கர்த்தாவே, நீரே என் தேவன். உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். ஆகையால் பலத்த ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்கள். கொடூரமான ஜாதிகளின் நகரம் உமக்கு பயப்படும். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பெலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். சங்கீதம்: பெருங்காற்றுக்கும் புசலுக்கும் தப்ப தீவிரித்துக் கொள்ளுவேன் என்றேன். நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன். கர்த்தர் என்னை இரட்சிப்பார். அந்திசந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். அவர் என் சத்தத்தை கேட்பார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். யாத்திராகமம்: ஜனங்கள் ஓடிப்போய்விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது, ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போகவிட்டது என்ன காரியம் என்றார்கள். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதைக் கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காணமாட்டீர்கள். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இரா முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தது. அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்தது. பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் இரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய இரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற்காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். சங்கீதம். கப்பலேறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களில் தொழில் செய்கிறார்களே, அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. அமைதலுண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். மத்தேயு. பின்பு திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறதை கண்டு அக்கரைக்கு போக கட்டளையிட்டார். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்பவிசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதலுண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். ஏசாயா. இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். அப்பொழுது காண்கிறவர்களின் கண்கள் மங்களாயிராதது, கேட்கிறவர்களின் செவிகள் கவனித்தே இருக்கும். யோபு. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அவர் உறைந்த மழையையும் கல்மழையையும் தம்முடைய வல்லமையின் பெருமழையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். தம்முடைய சுவாசத்தினால் தேவன் குளிரை கொடுக்கிறார். அப்பொழுது ஜலத்தின் மேற்பரப்பானது உறைந்து போம். அவர் நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார். அவர் அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனைகளின் படியே சுற்றி திரிய பண்ணுகிறார். இதற்கு செவிப்படும் தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். ஆமோஸ். அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் விடியற்காலத்தை அந்தகாரமாக்குகிறவரும் பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவருமாயிருக்கிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கி டுத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். படைப்பாளர். ஆவி, மனம், நுண்ணறிவு, உண்மையான மற்றும் நல்ல அனைத்திற்கும் உயிரூட்டும் தெய்வீக கொள்கை, சுயமாக இருக்கும் வாழ்க்கை, உண்மை மற்றும் அன்பு, பூரணமானது மற்றும் நித்தியமானது. எந்த கொள்கையும் இல்லாத பொருள் மற்றும் தீமைக்கு எதிரானது. உருவான அனைத்தையும் படைத்த கடவுள் தனக்கு நேர் எதிரான அணுவையோ தனிமத்தையோ படைக்க முடியாது. அதன் அறிவியலில் இருப்பதன் யதார்த்தத்தையும் ஒழுங்கையும் புரிந்து கொள்ள நீங்கள் உண்மையில் இருக்கும் அனைத்திற்கும் கடவுளை தெய்வீக கொள்கையாக கணக்கிடுவதன் மூலம் தொடங்க வேண்டும். ஆவி, ஜீவன், உண்மை, அன்பு, ஒன்றாக இணைதல் மற்றும் கடவுளுக்கான வேத பெயர்கள். அனைத்து பொருள், புத்தி, ஞானம், இருப்பு, அழியாமை, காரணம் மற்றும் விளைவு ஆகியவை கடவுளுக்கு சொந்தமானது. இவை அவருடைய குணாதிசயங்கள். எல்லையற்ற தெய்வீக கொள்கையின் நித்திய வெளிப்பாட்டுகள் அன்பு. அவருடைய ஞானத்தை தவிர எந்த ஞானமும் ஞானமானது அல்ல. எந்த உண்மையும் உண்மை இல்லை. எந்த அன்பும் அழகானது இல்லை. எந்த வாழ்க்கையும் வாழ்க்கை அல்ல, தெய்வீகமானது. எந்த நன்மையும் இல்லை, ஆனால் நல்லதை கடவுள் அருளுகிறார். ஆன்மீக புரிதலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட தெய்வீக மெட்டாபிசிக்ஸ் அனைத்தும் மனம் என்பதையும், மனமே கடவுள், சர்வ வல்லமை எங்கும் நிறைந்திருப்பது, சர்வ அறிவாற்றல் அதாவது அனைத்து சக்தி, எல்ல இருப்பு, அனைத்து அறிவியல் என்பதையும் தெளிவாக காட்டுகிறது. எனவே அனைத்தும் உண்மையில் மனதின் வெளிப்பாடு. மனம் அதன் அனைத்து அமைப்புகளுக்கும் மேலானது மற்றும் அனைத்தையும் ஆளும். அதன் சொந்த கருத்து அமைப்புகளின் மைய சூரியன். அதன் சொந்த பரந்த படைப்பின் வாழ்க்கை மற்றும் ஒளி மற்றும் மனிதன் தெய்வீக மனதின் துணை. மனம் இல்லாமல், காற்றை தன் பிடியில் வைத்திருக்கும் புத்திசாலித்தனம் இல்லாமல் உலகம் அழிந்துவிடும். காற்று சர்வ வல்லமையின் வல்லமையையும் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய கடவுளின் ஆன்மீக அரசாங்கத்தின் இயக்கங்களையும் குறிக்கிறது. அழிவு, கோபம், மரண உணர்வுகள். தார்மீகம் மற்றும் ஆன்மீகம் ஸ்பிரிட்டுக்கு சொந்தமானது. அவர் காற்றை தனது முஷ்டிகளில் வைத்திருக்கிறார். இந்த போதனை அறிவியல் மற்றும் நல்லிணக்கத்துடன் ஒத்துப்போகிறது. அறிவியலில் கடவுளுக்கு எதிரான எந்த சக்தியும் உங்களிடம் இருக்க முடியாது. மேலும் உடல் புலன்கள் தங்கள் தவறான சாட்சியை கைவிட வேண்டும். நன்மைக்கான உங்கள் செல்வாக்கு நீங்கள் சரியான அளவில் எரியும் எடையை பொறுத்தது. நீங்கள் செய்யும் நன்மை மற்றும் உள்ளடக்கம் மட்டுமே பெறக்கூடிய சக்தியை உங்களுக்கு வழங்குகிறது. தீமை என்பது சக்தியல்ல, இது வலிமையின் கேலிக்கூத்தாகும். இது அதன் பலவீனத்தை காட்டிக் கொடுத்து வீழ்ச்சியடைகிறது, ஒருபோதும் உயராது. தவறான சக்தி என்பது ஒரு பொருள் நம்பிக்கை, குருட்டுத்தனமாக தவறாக அழைக்கப்படும் சக்தி, விருப்பத்தின் சந்ததி மற்றும் ஞானத்தின் சந்ததி அல்ல, மரண மனதின் மற்றும் அழியாதது அல்ல. அது தலையெழுத்தும் கண்புரை, விழுங்கும் சுடர், புயலின் மூச்சு. இது மின்னல் மற்றும் சூறாவளி. சுயநலம் பொல்லாதது, நேர்மையற்றது மற்றும் தூய்மையற்றது. பூகம்பம், காற்று, அலை, மின்னல், நெருப்பு, மிருகத்தனமான மூர்க்கத்தனம் ஆகியவற்றில் வெளிப்படுத்தப்படும் மரண மனதின் வெற்று கோபம் இல்லை. மேலும் இந்த மனம் தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறது. தெய்வீக நீதியை பொய்யாக்கும் தீமையின் வெளிப்பாடுகள் வேதத்தில் கர்த்தருடைய கோபம் என்று அழைக்கப்படுகின்றன. உண்மையில் அவை பிழை அல்லது பொருளின் சுய அழிவை காட்டுகின்றன மற்றும் பொருளின் எதிர் ஆவியின் வலிமை மற்றும் நிரந்தரத்தை சுட்டிக்காட்டுகின்றன. கிறிஸ்தவ விஞ்ஞானம் உண்மையையும் அதன் மேலாதிக்கத்தையும், உலகளாவிய இணக்கத்தையும், கடவுளின் முழுமையையும், நன்மையையும், தீமையின் ஒன்றுமில்லாததையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது. எவ்வளவு நெருக்கமாக பிழை உண்மையை உருவகப்படுத்துகிறது மற்றும் பொருள் என்று அழைக்கப்படுவது அதன் சாராம்சமான மரண மனதை ஒத்திருக்கிறது. மேலும் வலிமையற்ற பிழை ஒரு நம்பிக்கையாக மாறும். மனித நம்பிக்கையின்படி மின்னல் கடுமையானது மற்றும் மின்சாரம் வேகமானது. ஆனால் கிறிஸ்தவ அறிவியலில் ஒன்றின் பரப்பும் மற்றொன்றின் அடியும் பாதிப்பில்லாததாக மாறும். மாயையில் அதன் மரண உச்சநிலையை அடைந்து என்றென்றும் மறையும் வரை எவ்வளவு அழிவுகரமான பொருள் ஆகிறதோ அவ்வளவு அதிகமாக அதன் ஒன்றுமில்லாமல் இருக்கும். உண்மை எல்லாவற்றையும் ஆவிக்கு சாத்தியமாக்குகிறது. ஆனால் பொருளின் சட்டங்கள் என்று அழைக்கப்படுபவை ஆவிக்கு எந்த பயனையும் அளிக்காது. மேலும் பொருள் முதல்வாத குறியீடுகளுக்கு கீழ்ப்படிவை கூறும். இதனால் ஒரே கடவுள் ஒரு சட்டமியற்றுபவர் என்ற அடிப்படையில் இருந்து விலகும். கடவுள் இணக்கமற்ற சட்டங்களை உருவாக்குகிறார் என்று நினைப்பது ஒரு தவறு. முரண்பாடுகள் இயற்கை அல்லது தெய்வீக சட்டத்தின் ஆதரவை கொண்டிருக்கவில்லை. இருப்பினும் அதற்கு மாறாக கூறப்பட்டது. உண்மையான லோகோக்கள் கிறிஸ்தவ விஞ்ஞானம் முரண்பாட்டை கடக்கும் நல்லிணக்கத்தின் இயற்கையான விதி. இந்த அறிவியல் இயற்கைக்கு அப்பாற்பட்டது அல்லது இயற்கைக்கு முற்பட்டது என்பதற்காக அல்ல. அது தெய்வீக சட்டத்தின் மீறல் என்பதால் அல்ல. ஆனால் இது கடவுளின் மாறாத சட்டம் என்பதால் நல்லது. இயேசு புயலை அடக்கினார், நோயுற்றவர்களை குணப்படுத்தினார், தண்ணீரின் மேல் நடந்தார். பொருள் எதிர்ப்பை விட ஆன்மீக சக்தியின் மேன்மையை நம்புவதற்கு தெய்வீக அதிகாரம் உள்ளது. ஒரு அதிசயம் கடவுளின் சட்டத்தை நிறைவேற்றுகிறது. ஆனால் அந்த சட்டத்தை மீறுவதில்லை. இந்த உண்மை தற்போது அதிசயத்தை விட மர்மமாக தெரிகிறது. சங்கீதக்காரன் பாடினார், ஓ கடலே நீ ஓடி போனது என்ன, ஜோர்டானே நீ பின்னுக்கு தள்ளப்பட்டாயா, மலைகளே நீங்கள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் சிறிய குன்றுகளே ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் ஓடினீர்களா, பூமியே நடுங்குங்கள், கர்த்தருடைய பிரசன்னம். யாக்கோபின் கடவுளின் முன்னிலையில் அதிசயம் எந்த கோளாறையும் அறிமுகப்படுத்தவில்லை. ஆனால் முதன்மையான ஒழுங்கை விரித்து கடவுளின் மாறாத சட்டத்தின் அறிவியலை நிறுவுகிறது. இயற்கையானது இயற்கை ஆன்மீக சட்டம் மற்றும் தெய்வீக அன்பிற்கு குரல் கொடுக்கிறது. ஆனால் மனித நம்பிக்கை இயற்கையை தவறாக விளக்குகிறது. ஆர்க்டிக் பகுதிகள், சன்னி வெப்பமண்டலங்கள், ராட்சத மலைகள், சிறகுகள் கொண்ட காற்று, வலிமையான பில்லோக்கள், பசுமையான பள்ளத்தாக்குகள், பண்டிகை மலர்கள் மற்றும் புகழ்பெற்ற வானங்கள், இவை அனைத்தும் மனதை குறிக்கின்றன. அவை பிரதிபலிக்கும் ஆன்மீக நுண்ணறிவு. மலர் அப்போஸ்தலர்கள் தெய்வத்தின் ஹைரோகிலிக்ஸ். சூரியன்களும் கோள்களும் பெரும் பாடங்களை கற்பிக்கின்றன. நட்சத்திரங்கள் இரவை அழகாக்குகின்றன. மேலும் துண்டு பிரசுரம் இயற்கையாகவே ஒளியை நோக்கி திரும்புகிறது. மனம் ஒரு பெரிய படைப்பாளி. மனத்திலிருந்து பெறப்பட்டதை தவிர வேறு எந்த சக்தியும் இருக்க முடியாது. மனம் முதலில் காலவரிசைப்படி இருந்தால் முதலில் சாத்தியமானது மற்றும் முதலில் நித்தியமாக இருக்க வேண்டும் என்றால் அதன் புனித பெயரின் பெருமை, கௌரவம், ஆதிக்கம் மற்றும் அதிகாரத்தை என்றென்றும் மனத்திற்கு கொடுங்கள். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.